செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் சங்கம் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வழமை போல் இன்றைய நிகழ்ச்சியினை ஒரு திருக்குறளுடன் தோங்குவோமா? புறங்கூறாமை அதிகாரத்திலிருந்து ஒரு குறள், சாதல் நலமம் சாற்றுகிறான் ஐயன், எப்பொழுது ஆனது ஆகட்டும் என்று புறங்கூறி பொய்த்தூர் வாழ்தலின் சாதல் நலன் என்று சாற்றுகிறான் ஐயன். அதாவது குறள் என்னன்னா, புறங்கூறி பொய்த்தூர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும், கண்ட இடத்தில் ஒன்றும் காணாத இடத்தில் வேறு விதமாக புறங்கூறி பொய்மையாக நடந்து உயிர் வாழ்வதை விட சாவது நன்று என்று கூறுகிறார் திருவள்ளுவர். நேரிலே ஒரு பாடலுடன் உள்ளே செல்வோமா? நேயர்களே, இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் நம்மளுடன் திராவிடர் கழகத்தினுடைய செயலவை தலைவர் ஐயா அறிவுக்கரசு அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் ஐயா.
வணக்கம்
ஐயா. உங்களுடைய நியூசிலாந்து பயணத்தின் ஒரு அங்கமாக முத்தமிழ் சங்கத்தினுடைய பொங்கல் விழாவில் எல்லாம் கலந்து கொண்டீர்கள், அந்த அனுபவம் எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்க, எங்களோட பகிர்ந்துகிட்டீங்கன்னா.
நல்ல அனுபவமாக இருந்தது. நான் சென்ற முறை வந்திருந்த பொழுது கூட பொங்கல் விழாவிலே கலந்து கொள்கிற வாய்ப்பினை பெற்றிருந்தேன். அதை விட இந்த முறை இன்னும் சிறப்பாக அது அமைக்கப்பட்டிருந்தது. குழந்தைகளுடைய கலை நிகழ்ச்சிகள், அதில் பங்கேற்க வருந்தவர்கள், வெளியூரிலிருந்து கூட வந்திருந்தவர்கள் என்ற அவர்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் மிக சிறப்பாகவே அமைந்திருந்தன. அடுத்தது பொங்கல் விழாவை பற்றி சில கருத்துக்களை பேசுவதற்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். நானும் சில கருத்துக்களை அங்கே தெரிவித்திருந்தேன். தொடர்ச்சியாக ஒரு பட்டிமன்றம், தமிழ் வளர்கிறதா தேய்கிறதா என்கிற தலைப்பில் ஒரு பட்டிமன்றம் எனக்கு மிக பெருமையாக இருந்தது. அந்த பட்டிமன்றத்துக்கு தலைமை தாங்குகிற வாய்ப்பு எனக்கு அளிக்கப்பட்டதால். என்ன காரணம் என்று சொன்னால், பட்டிமன்றத்திலே பங்கு பெற்றவர்கள் அத்துணை பேருமே மகளிர். 6 பேர், ஒரு அணியில 3 பேர், இரண்டாவது அணியில 3 பேர் என்று 6 பேரும் மகளிராக கலந்து கொண்ட அந்த பட்டிமன்றம் உள்ளபடியே மிக சிறப்பாக அமைந்திருந்தது. ஒரு குறையையும் நான் சொன்னால் நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மேடையிலே அமர்ந்திருப்பவர்களுக்கு மேடையிலே என்ன பேசுகிறது, என்ன பேசுகிறார்கள் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுகிற ஒரு வசதி இல்லாத வகையிலே ஒலிபெருக்கி முறை அமைக்கப்பட்டு இருந்தது. அது ஒன்றுதான் குறை. பட்டிமன்றத்தில் பேசியவர்கள் அவர்கள் பேசுகிற கருத்துக்களை மிகவும் உன்னிப்பாக கவனித்தாலும் கூட முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள முடியாத வகையிலே அந்த ஒலிபரப்பு பெருக்கி அமைக்கப்பட்டிருந்தது ஒரு குறையாக இருக்கிறது. வரும் காலங்களில் அவற்றை நிவர்த்தி செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.
நிச்சயமாக அது இந்த முறைதான் அந்த மாதிரி நடந்தது. பின்னாடி இந்த மாதிரி வராமல் நாம பார்த்துக்கணும்.
சரி,
நேர்களே, மீண்டும் ஒரு பாடலுடன் நிகழ்ச்சியை தொடர்வோமா? திராவிட பொன்னாடு பாடல் கேட்டோம் ஐயா. நம்ம இப்போ தமிழ்நாட்டினுடைய செய்திகளில் பார்த்தோன்னா, சமீபத்தில், அதாவது கடந்த ஒரு சில தினங்களாக அடிபடுகின்ற ஒரு இடம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அதில் ஏற்பட்ட தீ விபத்து. இதை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்து என்னங்க?
என்ன இதில் கருத்து சொல்றதுக்கு என்ன இருக்கு? நெருப்புக்கு முன்னாடி எல்லாருமே சமந்தான், அது ஏதோ கடவுள் அதனுடைய இல்லம், எனவே அங்கே நெருப்பு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமெல்லாம் யாருக்கும் இருக்கக்கூடாது. அதை நிரூபிக்கிற மாதிரி தான் அந்த தீ விபத்து நடந்திருக்கிறது. அங்கே நிறைய கடைகள், அந்த கடைகளில் இருக்கிறது விசாரணையில் அறிக்கை என்பது முழுவதுமாக வெளிவராத ஒரு சூழலில் அவர்கள் தெரிவித்திருக்கிற கருத்து என்னவென்று சொன்னால், கடையை சாத்தி விட்டு அவர் ஏதோ ஒரு பூசை பண்ணார், கற்பூரத்தை கொளுத்தி வைப்பாங்க. அதுதான், அது கற்பூரத்தை எதுக்கு கொளுத்துறாங்கன்றது எனக்கு தெரியல. இந்து மதம்னு சொல்கிற மதத்துக்கு முன்னாடியே இருந்தது சைவ சமயம், அதே மாதிரி வைணவ சமயம். இந்த சைவ சமயத்திலே வைணவ சமயத்திலேயும் இந்த கற்பூரத்தை கொருத்தி காட்டுகிற ஒரு பழக்கம் வந்திருக்கிறது. இந்த கற்பூரங்கிறது எப்போ வந்தது? அது இந்துக்கள் கண்டுபிடிச்சதா, அல்லது இந்தியாவில் கண்டுபிடிச்சதா, அல்லது தமிழர்களோட வழிபாட்டு முறையில் அது இருக்குதா? பூசை, பூசைன்னு சொல்கிறோமே, பூஜைன்னு சில பேர் சொல்கிறாங்களே, அது பூசை அப்படித்தான் திருவிக்கா சொல்லியிருக்கிறார். பூவை கொண்டு அர்ச்சனை செய்தல், அது எப்படி நெருப்பு அங்கே வந்து சேர்ந்தது அப்படின்றது தெரியல. நெருப்புக்கு தொடர்புடையது ஆரிய இனம், நீருக்கு தொடர்புடையது திராவிட இனம். இவர்களுடைய சடங்குகளில் எல்லாமே நீரை முதன்மையாக வைத்திருக்கும் திராவிடர்கள் மத்தியில், ஆரியர்கள் மத்தியில் அது அப்படியே அக்னியாக இருக்கும். அந்த வகையில் அக்னியால் கொளுத்தப்பட்ட கற்பூரம் என்று வருகிற பொழுது, கற்பூரத்தை கண்டுபிடித்த நாடு சீனா. கற்பூரம் கண்டுபிடிக்கப்பட்டு இதுவரை சுமாராக 1200 ஆண்டுகள் தான் ஆகின்றன. இது பெரிய கைலாய மலையில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறார் சிவபெருமான் சொல்லுகிற பொழுது, 1200 வருஷத்துக்கு முன்னாடி அர்ச்சனை முறை அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற பொழுது, ரெண்டில் ஒன்று தான் மெய்யாக இருக்கும், மற்ற ஒன்று பொய்யாக இருக்கும். ஒன்று அவர் பெரிய பழங்காலத்து கடவுளுங்கிறது பொய்யாக இருக்கணும், அல்லது கற்பூரத்தை வழிபடுறதுங்கிறது ஒரு ஏமாற்று வேலையாக இருக்கணும், கற்பூரத்தை வச்சு வழிபடுறதுங்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் சில பேர் வணிக நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கிறவன் கீழே கற்பூரத்தை கொளுத்தி வச்சுட்டு போவான், கடையை சாத்திட்டு போகும்போது அது எரிந்து முடிகிற வரைக்கும் கூட காத்துக்கிட்டு இருக்க மாட்டான், இவனுக்கு பசி, அதனால் வீட்டுக்கு போய் சோறு தின்னணும், அதனால் இதை கொளுத்தி வச்சுட்டு அவன் போயிடுவான். அப்படி போகிற பொழுது ஏதோ ஒரு விபத்தோ அல்லது காற்றடித்தோ அந்த பொருள்கள், கடையில் இருந்த பொருள்கள் தீப்பிடித்து கடை எரிந்து 30-40 கடைகள் எரிந்து கோயிலுடைய மண்டபம் எரிந்து எல்லாவற்றையோட முக்கியமாக கோயிலில் இருக்கிற சாமியினுடைய சக்தி எரிந்து போனது. அதுதான் அங்கே வேடிக்கை. இவன் சாதாரண ஒரு மனித தவறு கடவுள் மேலேயே சந்தேகப்படுற அளவுக்கு வந்து போயிடுச்சு. இதுக்கான வழி உடனே வந்து நீங்கள் அந்த கோயிலை வந்து எடுத்துக்கணும், நாம் அரசாங்கத்தில் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சரியான வகையான ஒரு வாதமாக தெரியல. பச்சனையில் கூட கற்பூரத்தை கொளுத்தி தட்டில் வச்சு காட்டுறான், அது ரொம்ப சின்ன கற்பூரை கட்டி சீக்கிரம் எரிஞ்சு போகுது. ஆனால் இவன் கடைக்கு போகிறவன் பெருசாக வச்சுட்டு போகிறான், என்னென்ன திருஷ்டி கழிக்கிறானா? அது எவ்வளோ மோசடித்தனமாக பத்திரிகைகளில் செய்தி வருகிறது, என்ன திருஷ்டி கழிக்கிறான்? நான் கேட்குறேன், என்ன போதும், எவ்வளோ பெரிய 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 வணிக நிறுவனங்கள் உங்கள் நியூசிலாந்து நாட்டிலேயே எவ்வளோ பெரிய மால் எல்லாம் இருக்கு அல்லவா, அவன்லாம் கற்பூரம் கொளுத்துறானா? அவனுக்கெல்லாம் திருஷ்டி சுற்றுறானா? எதுவும் கிடையாது. சும்மா ஒரு சுண்டக்காய் கடை வச்சுக்கிட்டு இருக்கிறவன், இந்து மதத்தை சார்ந்தவன், அதுக்கு ஒரு திருஷ்டி கழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பூரத்தை கொளுத்த போய் கோயிலையே கொளுத்தி விட்டான். இன்னொரு விஷயம் அம்சம் கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, கடவுளுடைய சக்தி எங்கே? நம்ம வீட்டில் நெருப்பு பிடிக்கும் போது அதை அழிக்கிறதுக்கு கடவுள் வரணும்னு நாம் எதிர்பார்க்கல. ஆனால் கடவுளுடைய வீட்டிலேயே நெருப்பு பிடிக்கும் போது அதையே தடுக்க முடியாத கடவுள் என்ன காரியத்தை சாதிக்க போறார், அவருக்கு என்ன சக்தி இருக்கு, அவருக்குன்னு சொல்றது கூட தவறு தான். ஏதோ தமிழ் இலக்கணப்படி பேசுறதுக்காக நான் அவர்னு தேவரெல்லாம் உயர்த்தினேன் தொல்காப்பியத்தில் சொல்லிட்டாங்கிறதுனால அவர் இவருன்னு பேச வேண்டியதே தவிர, அது ஒரு அக்கிரினை பொருள் தான். நான் எழுதுகிற பொழுது அது இதுன்னு தான் எழுதுவேன், கடவுள் சொன்னது அப்படின்னு தான். ஆடு மாடை பற்றி எப்படி எழுதுறேனோ அப்படித்தான் கடவுளை பற்றியும் எழுதுவேன். அதனால் அதுக்கு உயர்தினையில் சொல்கிறதுங்கிறதும் தவறு. இவர்கள் மற்ற வகையில் இருக்கிற பத்திரிகைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பக்தி பத்திரிகைகளில் அல்லது பக்தர்களால் நடத்தப்படுகிற பத்திரிகைகளில் எழுந்தருளினார், அருள் பாலித்தார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பர்சன்லேயே எழுதுவான். அது என்ன, எப்படி அது அவர் அருள் பாலித்தார், அவராக எழுந்திருக்கிறார், அந்த கட்டையை தூக்கி வச்சுக்கிட்டு நடக்க முடியாத நொண்டி சாமி அது. அதை ஒரு கட்டையில் ஏற்றி வாகனம் அப்படின்ற பேரில் குதிரை கட்டையில் யானை கட்டையில் இப்படியெல்லாம் ஏற்றிக்கிட்டு இவன் வந்து ஆட்டிக்கிட்டு வர்றான் அவன் தெருவில். அவர் எழுந்தருள்னாரு, அவர் அருள்வாளி தரன்னு சொல்லி அவருக்கு ஏதோ பெரிய சக்தி, சூப்பர் நேச்சுரல் பவர்ன்றாங்களா, அந்த மாதிரி ஒரு சக்தி இருக்கிறது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி இருக்கிறதெல்லாம் நம்ப செய்து அந்த நம்பிக்கை அந்த தீ விபத்தினால எரிந்து போய் விட்டது, பொய்த்து போய் விட்டது. அதுதான் கிடைத்திருக்கிற ஒரு பலன். இதில் கடவுள் அந்த கோயில் கோபுரம் எல்லாத்துக்குமே பாதகம் வருது அப்படின்னும் போது ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி திருவந்திபுரத்து இதில் மன்னிக்கணும், திருவரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதர் கோயிலில் சிலையே தீப்பிடிச்சி எரிஞ்சது. இவன் ஒரு நாள் அதில் தண்ணி காட்டுறதே இல்லை, தண்ணியால் குளிப்பாட்டுறதே இல்லை. திருமஞ்சனம்னு பேர் தண்ணியால் குளிப்பாட்டுறதுக்கு. சிலையை முழுக்க முழுக்க தினமும் எண்ணெயால் தான் குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தான். எண்ணெய் சேர்ந்து தூசு, இந்தியாவில் எவ்வளோ தூசு இருக்குது, மாசு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அவ்வளோ தூசும் அந்த எண்ணெயில் ஒட்டி பிசக் பிடிச்சி போய் அது எரிஞ்சு போய் கடவுள் உருவமே எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு செத்து போனதுனால அவருக்கு மூச்சே இல்லாமல் போயிருச்சு, ஆக்சிஜன் அவுட் ஆஃப் ஆகிடுச்சு, பொசிஷன் ஆகிடுச்சு. அதனால் வெளி ஊர்லேருந்து கொண்டு வர்றான். கள்ளக்குறிச்சியில் திருவரங்கம்னு ஒரு ஊர் இருக்கு, ஆதி திருவரங்கம்னுவான். அங்கே ஒரு செங்கல்லால் கட்டப்பட்ட ஒரு கோபுரம் கோயில் இதெல்லாம் இருக்குது. நான் அந்த பகுதியில் ரவுன் இன்ஸ்பெக்டராக இருந்தவன் நான், அப்புறம் தாசில்தாராக இருந்தவன். அந்த ஊரில் இருந்து தான் மூச்சு அவருக்கு போச்சுங்கிறான். கடவுளே செத்து போயிட்டாரு, அவருக்கு வேற இடத்துல இருந்து ஆக்சிஜன் கொண்டாந்து கொடுத்தான் அப்படின்ற மாதிரியெல்லாம் கதை சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க ஒரு 50 வருஷத்துக்கு முந்தி. ஆக கடவுளே செத்து போயிட்டாரு. இதான் மீனாட்சியிலையாவது வெறும் மண்டபம் போச்சு, ரங்கநாதன் ஊர் அந்த ஸ்ரீரங்கத்தில் அவனே போயிட்டான். அப்படிப்பட்ட நிலையெல்லாம் இருக்குதுன்னும் போது கடவுளுடைய தன்மை, அவர் தான் காப்பாரு, காப்பாறு கடவுள் உன்னை கட்டையிலே போக மட்டும் அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. அந்த தத்துவங்கள் எல்லாமே பொய்யாகி போச்சு, அந்த தத்துவங்கள் எல்லாமே பொசுங்கி போச்சு. பக்தர்களாக இருக்கிறவங்க, கடவுள் நம்பிக்கையாளர்களாக இருக்கிறவங்க இதை ஒத்துக்கணும். அறிவு நாணயத்தோடு இன்டலெக்சுவல் ஆனஸ்டி அவங்களுக்கு இருக்கிறதா இருந்தால் இதெல்லாம் ஒத்துக்கணும். அதை விட்டுட்டு அரசாங்கத்தை குறை சொல்லிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை. 63 திருவிளையாடல்களை சிவபெருமா மதுரைங்கிற ஒரு ஊர்லேயே நடத்தினார். தென்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றின்னுவான். எல்லா நாட்டுக்கும் அவர் தான், நியூசிலாந்து கூட அவர் தான் கடவுள், ஆஸ்திரேலியாவுக்கும் அவர் தான் கடவுள், அமெரிக்காவுக்கும் அவர் தான் கடவுளுங்கிறான். அப்படிப்பட்டவர் அவருடைய திருவிளையாடல்களில், 63 திருவிளையாடல்களில் மதுரைங்கிற ஒரே ஒரு ஊரில் மட்டும் நடத்தினார் அப்படின்னு திருவிளையாடல் புராணம்னு எழுதி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 64வது திருவிளையாடலாக ஃபயர் எக்ஸ்டிங்கிஷரை வச்சு, தீயணைப்பு கருவிகளை வச்சு, தண்ணீர் இல்லாத நிலையிலும் கூட கடை கட்டி வச்சு விட்டான், அதனால் ஃபயர் என்ஜின் வர முடியலன்றான். அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய ஃபயர் எக்ஸ்டிங்குஷரில் இருக்கிற வேதியியல் பொருளை வச்சு நெருப்பை அணைக்கலாம் இல்லையா? ஏன் அந்த காரியத்தை கடவுள் தன்னுடைய திருவிளையாடல்களில் 64வது திருவிளையாடலாக நடத்தி காட்டியிருக்கக்கூடாது? எங்களை போன்ற நாத்திகம் பேசி நாத்தெழும்பு ஏறினவர்களுக்கு அறிவு வர்ற மாதிரியான ஒரு அற்புதமான காரியத்தை ஆண்டவன் செய்து இருக்கலாம் அல்லவா? இந்த யோசனையெல்லாம் பக்தர்கள் கடவுளுக்கு தெரிவிக்கலாம். அப்படிப்பட்ட நிலையில யோசித்து பார்த்தால் பகுத்தறிவு எல்லா மனிதர்களுக்கும் இருக்கு. அந்த பகுத்தறிவை கொண்டு நாம் யோசித்து பார்த்தால் இது அத்தனையும் கற்பனை, இவை அத்தனையும் பொய். இது சைவ சமயத்துக்கு சொல்றேன், வைணவ சமயத்துக்கு சொல்றேன், இது எல்லா மதத்துக்கும். அதனால அப்படிப்பட்ட அந்த கற்பனை பொய் அப்படிங்கிறது மதுரை நிகழ்ச்சியின் வாயிலாக நிரூபணம் ஆயிருக்கிறது என்பதுதான் பகுத்தறிவாளர்களுக்கு இருக்கிற ஒரு நிம்மதி, மகிழ்ச்சி என்று கூட சொல்லலாம். ஆனால் பாதிக்கப்பட்ட பொருள்கள் போச்சு அப்படின்னா அது எல்லா இடத்துல இந்த எவ்வளோ அழிவுகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த நஷ்டத்தை தாங்குவதைப் போல இந்த நஷ்டத்தையும் அந்த வியாபாரிகள் தாங்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் அந்த மதுரை தீ விபத்து பற்றிய நம்முடைய கருத்தாக இருக்க வேண்டும், இருக்கும், இருக்கிறது.
நம்ம அழகான ஆக்லாந்துல பெரும்பாலான வீடுகள் பாஃபர்ட் அண்ட் தாம்சன் கம்பெனி மூலமா தான் விற்கப்படுது, வாங்கப்படுது. அந்த நம்பிக்கையான கம்பெனி மூலமா நீங்களும் உங்க வீட்டை வாங்கவோ விற்கவோ செய்யணுமா? உடனே நம்ம தமிழ் தம்பதியை தொடர்பு கொள்ளுங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, ரியல் எஸ்டேட் துறையில நல்ல அனுபவம் உள்ள அருமையான தம்பதி. உங்க மனசுக்கு பிடிச்ச வீட்டை அவங்க அழகா தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. உங்க சொந்த வீட்டை விற்கணும்னாலும் நல்ல
நல்ல லாபத்துல செஞ்சு கொடுப்பாங்க. நம்பிக்கைக்குரிய தாம்சன் தம்பதி. தொடர்புக்கான தொலைபேசி எண்கள் சவுந்தர் 021-686-788, ஷீபா 021-678-778, வீட்டு தொலைபேசி 630-1108. இனிமே வீடு வாங்க தயக்கம் உண்டா?
எல்லா விதமான கிரீட்டிங் கார்டுகளுக்கும் கல்யாண பத்திரிகைக்கு மர்க்குரி பிரிண்ட், பிசினஸ் கார்ட்ஸ் கிரீட்டிங் கார்ட்ஸ் மர்க்குரி பிரிண்ட், நோட்டீஸ் ஃபிளையர்ஸ் மர்க்குரி பிரிண்ட், டைரிஸ் கேலண்டர்ஸ் தி ஒன் அண்ட் ஒன்லி மர்க்குரி பிரிண்ட். மர்க்குரி பிரிண்ட், 42 லாம்பி டிரைவ், மனுகாவ், ஆக்லாந்த். ஃபோன் 263-8854. உரிமையாளர் இளங்கோ இளங்கோ இளங்கோ.
மாஸ்டர்ஸ், வீடு வாங்கிவிட்டீர்களா? குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் கிடைக்கவும், குறைந்த செலவில் இன்சூரன்ஸ் எடுக்கவும், மார்கேஜ் மாஸ்டர்ஸ், 23 வருட அனுபவம், இலவச சேவைக்கு அணுகவும் நாதன் சுவாமிநாதன். மார்கேஜ் மாஸ்டர்ஸ், 619 டொமினியன் ரோட், தொலைபேசி எண் 630-7171 அல்லது 021-707-54. மார்கேஜ் மாஸ்டர்ஸ்.
அபிமானம், மக்களோட அபிமானத்தை நாங்க பெற்றது அவ்வளவு சுலபம் இல்ல. எங்களுடைய பலம் சுவையும் உபசரிப்பும். கடந்த 20 வருஷத்துக்கு மேல அன்பையும் ஆதரவையும் தரும் வாடிக்கையாளர்களுக்கு சாஃப்ரான் ரெஸ்டாரண்டின் மனமார்ந்த நன்றிகள். இந்திய உணவினை, குறிப்பா தென்னிந்திய உணவு வகைகளை கைதேர்ந்த கலைஞர்களை கொண்டு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் தயார் செய்வதால் தான் மக்களுடைய வரவேற்பை பெற்றோம். திரும்ப திரும்ப உங்களை வரவழைக்கும் எங்களுடைய வீக்கெண்ட் பஃபே, உங்கள் இல்லம் தேடி வரும் கேட்டரிங், உங்கள் நினைவில் வரும் ஒரே உணவகம் சாஃப்ரான் ரெஸ்டாரண்ட், 31 Ponsonby Road, Ponsonby, Auckland. Phone 378-2122. Follow us on Facebook.
மீனாட்சி வாடியம்மா, வா. தங்க கல்யாணத்துக்கு ஊருக்கு போயிருந்தியாமே, எப்படி நடந்தது?
நல்லா நடந்துச்சு காயத்ரி மாமி. சொந்தக்கார எல்லாத்தையும் ஒன்னா பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அதோட நம்ம ஊரு திருநெல்வேலி அல்லவா இருக்க, பா சூப்பர். ஸ்ரீவில்லிபுத்தூர் வால்கோவா சாப்பிடு சாப்பிடுங்கிறது டேஸ்ட் அப்படியே நாக்குல நிக்கிறது. போ, அதுக்காகவே இன்னொரு தடவை ஊருக்கு போகலான்னு இருக்கு மாமி. போகலான்னு போயிடுவேன் உடனே.
இதுக்கு ஏண்டியம்மா ஊருக்கு போயிட்டு? நம்ம சாண்டிகம் SS சூப்பர் மார்க்கெட்ல திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா, ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக்கு, கிராண்ட் ஸ்வீட்ஸ் அதிர்சம், தட்டை சீடை முறுக்கு எல்லாம் கிடைக்கிறது. போ. RRK சுரேஷ் அசத்ரா நோக்கு தெரியாதோ?
தெரியாத, இப்ப நீ சொன்னப்பறதான் தெரியுது. இப்ப உடம்பு அவங்ககிட்ட மளிகை சாமான் சீப்பா பெஸ்டா இருக்குன்னு தெரியும். இது தெரியாத, இப்பயே போறேன் மாமா கடைக்கு.
அடி அசடே, உங்க ஆத்துக்கார ஐஷின் இப்பயே போ. அது மட்டும் இல்லடி, சென்னை எக்ஸ்பிரஸ்ல ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதுல இட்லி தோசை, தொட்டுக்க வந்து தஞ்சாவூர் ஸ்பெஷல் சாம்பார், சும்மா மணக்கிறது போங்க. அது மட்டும் இல்ல, நம்ம ஆத்து விசேஷத்துக்கு அவர் தான் கேட்டிங் பண்ண போறாராம்.
அப்படியா? பேஷ் பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் மாமி. எங்க ஆத்து அசமஞ்சா அதான் எங்க ஆத்துக்காரர் இருக்காரு, அதையும் அழிச்சுட்டு போறேன். இப்பவே SS சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறேன்.
SS Supermart, 578 Sandringham Road, Sandringham, Auckland. Phone 09849-4234. For more info, follow us on Facebook.
அனுப்பினா
அடா அடா,
உங்கள் வாங்க வரும் ஆண்டு பசங்கள் ராக்கெட் புறப்பட்டது அமெரிக்கன் ராக்கெட் புறப்பட்டது இப்படிப்பட்ட சத்தத்தோடு ராக்கெட் புறப்பட்டது ஆம்ஸ்ட்ராங் எங்கப்பட்டவரும் ஆட்ரின் எங்கப்பட்டவரும் அடுத்து மறந்து போச்சே மூணு பேராச்சே ஏய் சிஷியா பேர் என்னடா
பேரா என் பேர் வெங்கு அங்கி
உங்க வேற யாரோ கேட்டது சரி பரவாயில்ல ஆம்ஸ்ட்ராங் என்ன பண்ணா தெரியுமோ சந்திரன் மேல காலை வச்சா
அது சாக்கா சந்திரன் தானா
மண்டுகளே அதுல கூட டூப்ளிகேட்டு ராகுங்கிற பாம்பும் கேது என்கிற பாம்பும் அடிக்கடி பிடிச்சு கடிக்கிறதாக சொல்லப்படுகிற அதே நிலா இப்போ ஆம்ஸ்ட்ராங் எங்கப்பட்டவன் சென்று வந்ததும் அதே நிலா சென்று வந்ததும் அதே நிலா நின்று வந்ததும் அதே நிலா குழியை பறித்ததும் அதே நிலா அதில் கல்லை எடுத்ததும் அதே நிலா வலருகாலை எடுத்து வைத்து இப்படி பாடி ஆடினா
அது நடக்கட்டுங்களா இந்தியாவில் சொல்லுங்க
சொல்றேன் இப்படி அமெரிக்கா போய் வந்துட்டா ரஷ்யா இந்த ஃபீல்டில் ரொம்ப பண்ணிட்டு இருக்கா ஏன் நம்ம இந்தியாவில் கூட சந்திரனுக்கு போகக்கூடாதோன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டா ரயில் வாகனம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மயில் வாகனம் கண்டுபிடிச்சது நம்ம நாடு
நம்ம நாடு
போயிங் விமானம் கண்டுபிடிக்கிறதுக்கு முந்தி புஷ்பக விமானம் கண்டுபிடிச்சது நம்ம நாடு
நம்ம நாடு
ஹெலிகாப்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே மூஞ்சூறு வாகனத்தை கண்டுபிடிச்சது நம்ம நாடு
நம் நாடு
இப்படி இந்தியா எவ்வளவோ கண்டுபிடிச்சிருக்கான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கான் ஆமாம் இந்தியாவில எதுல ஒத்துமை இருக்கோ இல்லையோ இதுல ஒத்துமையா தோஷம் போட்டா 14 பாஷையிலையும் போட்டா நம்ம பட்டுமாமி சும்மா இருப்பாளா அவளுக்கும் வந்துடுத்து வேகம் அடுத்த அமெரிக்கா பார்த்தேடா அவ நாட்டுக்காரா மூணுக்கு போனதை கேட்டேடா அப்படின்னா கடைசியில விஷயம் பார்லிமெண்ட்டுக்கு போச்சு பொது ஜன அபிப்பிராயத்துக்கு மதிப்பு வச்சு இந்தியாவில இருந்து சந்திரமண்டலத்துக்கு இந்தியாவில அனுப்ப கவர்னமெண்டார் முடிவு பண்ண அதுக்காக ஒரு தனி அதிகாரியையும் போட்டா அதிகாரி ஒரு அபாரமான ஐடியா பண்ணினார்
என்ன ஐடியாவோ
அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார் அதாவது சந்திரனுக்கு போகும் ராக்கெட்டு தாய்க்கப்பல் பூச்சி வண்டி ராக்கெட்டு எண்ணெய் ஸ்பேஸ் உடைகள் டெலிவிஷன் எட்செட்ரா எட்செட்ரா போன்ற சில்லற விஷயங்களை அமெரிக்காவும் ராக்கெட்டை அனுப்புவதற்கு தேவையான வெற்றில பாக்கு பூக்குளம் கூடம் சந்தனம் பத்தி மாலை மாதிரி பந்தல் மேடை மைக் அரேஞ்ச்மெண்ட் போட்டோகிராஃப் இது போன்ற அதிமுக்கியமான வெரி இம்பார்ட்டன்டான விஷயங்களை இந்தியாவே கவனிச்சுக்கும்னு ஒரு ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டார் இதுக்கப்புறம் தான் எல்லா தொல்லையும் ஆரம்பிச்சது கடைசியிலே எங்கிருந்து ராக்கெட் விடுறதுன்னு சீட்டு குலுக்கி பார்த்தா அடிச்சது வாரி சான்ஸ் பம்பாய்க்கு அடி சக்கேன்னா ஆனா மறுபடியும் ஒரு டபுள் ஆரம்பமாயிருத்தோம் டபுளுக்கு காரணம் விண்வெளி வீரனாக அதாவது ஆஸ்ட்ரோனாட் ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டானே அந்த இந்தியால்தான் அவன் பேர் சுந்தர வரத சீனிவாச கோபால நரசிம்மன் பேரை கேட்டதும் அப்ஜெக்ஷன் எதிர்ப்பு சுந்தர வரத சீனிவாச கோபால நரசிம்மன் போனா பம்பாயில இருக்கிற சேனா சும்மா இருப்பானா மெட்ராசி போற ராக்கெட்டுக்கு பம்பாய் தாரா கிடைச்சது நகி நகி அலவ் பண்ண முடியாது உடனே அதிகாரி பார்த்தார் பூலோகத்துல சொர்க்கமாயிருக்கிற தமிழ்நாட்டுக்கு இடத்தை மாற்றினார்
ஏன்னா
நல்ல மெட்ரா
தமிழ்நாடுன்னு சொல்லுங்க
தமிழ்நாடு நல்ல தமிழ்நாடு, ஏரோ இல்லாத தமிழ்நாடு, சட்டசபை அடிதடி காணாத நாடு, லாகண்டு ஆடச் செடாத நாடு. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் கூடுவாங்கேரி பக்கத்தில் இருக்கிற துக்ளான் ஏரியில எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணினார். இந்தியாவும் தன் பங்குப்படி காரியங்களை செய்தது. பந்தல் என்ன, தோரணம் என்ன, சூடம் என்ன, சாம்பிராணி என்ன, டியூப்லைட் போட்டது
என்ன,
ஸ்பீக்கர் அமைத்தது
என்ன,
துக்ளாஞ்சேரியில கூட்டம்னா கூட்டம், பெரும் கூட்டம். இறைவணக்கம் பாட டி எம் சவுந்தரராஜனை கூப்பிட்டிருந்தார். டி எம் எஸ் வந்தார், பாட ஆரம்பிச்சார். என்ன பாடினார்?
மெதுவா மெதுவா தொடலாமா,
அட அபிஷ்டுகளா, இதை அவர் பாடுவார். அசல் பக்தி பாட்டை அல்லவா பாடினார். பிரேயர் முடிஞ்சதும் புரோகிதர் மந்திரம் ஓத, தேங்காய் உடைச்சு கற்பூரம் கொளுத்தி விண்வெளி வீரனுக்கு திருஷ்டி கழிச்சு அவன் ராக்கெட்டுக்குள்ள நுழையறதுக்கு முந்தி, அடே பையா சுந்தரம் உடம்பு பத்திரம் போய் லெட்டர் போடுடா என்று மாட்டியும், என்ன உங்களைத்தானே சனிக்கிழமை என்ன தேச்சுக்குங்கோ, கல்சட்டியில புளியோதரை வச்சிருக்கேன், ஒரு வாரம் கூட நல்லா இருக்கும், தூக்கி ஏதாவது நாய்க்கு போட்டுடாதீங்கோன்னு ஆசையா ஆம்படையாளும். அப்பா நேக்கு பாலும் வாங்கிட்டு வாங்க, அரை டிக்கெட்டுகளும் கேட்டுக்கொண்டனர். அதன் பிறகு நம்ம விண்வெளி வீரன் ராக்கெட்டுக்குள் உழைஞ்சு ஜன்னலை இழுத்து சாத்திர நேரம், நிறுத்துங்கோ நிறுத்துங்கோன்னு கத்தின்றே ஒரு குடுகுடு ஆத்மா ஓடி வந்தது. அவர்தான் பிரபல பஞ்சாங்க சிரோன்மணி, ஜோதிட மனோன்மணி, ஸ்ரீ ஸ்ரீ சாஸ்திரி. ஆங்கில மொழியில் கேட்டார்.
இத ரேடியோவில் 14 பாஷையிலையும் அஞ்சல் பண்ணா.
ஸ்ரீ 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 சாஸ்திரிகை கணீர் என்று சொன்னார். மை டியர் ஆபீசர், அன்புள்ள அதிகாரி அவர்களே, தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன், பெரிய பிளண்டர் பண்ணிட்டேன். இன்னைக்கு அமாவாசை ஆச்சு, சந்திரனே கிடையாது, நம்ம இந்தியா எங்கே போய் இறங்குறது? சந்திரன் இல்லாத போது இறங்க இடம் எதுன்னு இப்படி கேட்டார். அதிகாரி அசந்து போயிட்டார். ஒரே சலசலப்பு, ஒரே பரபரப்பு. அதிகாரி பார்த்தார், கிடுகிடுன்னு மைக்கை பிடிச்சார். இந்த ராக்கெட்டை அனுப்புறதுல ஒரு சின்ன தவறு நடந்து விட்டது. அமாவாசை வருவதை யாரும் கவனிக்கல. ஆகவே மன்னிக்க வேண்டுகிறேன், செய்த தவறுக்கு வருந்துகிறேன் என்று வருத்தப்பட்டு மேலும் சொன்னார். ஆகவே சந்திரனுக்கு இந்தியாவை அனுப்புற இந்த நிகழ்ச்சியை இன்னும் 15 வருஷம் ஒத்தி வைக்கிறேன். மறுபூர்ணமி வர்றதுக்கு 15 நாள் தானே, தவறிப்போவே அந்த மனுஷன் 15 வருஷம் நிட்டார். அதிகாரியாச்சே, சொன்னது சொன்னதுதான், மாற்ற முடியாதே. ஆகவே இன்னும் 15 வருஷம் கழிச்சு நீங்க எல்லாரும் இங்கே வரணும், இந்தியா சந்திரனுக்கு போற கதையை நான் திரும்ப சொல்லணும், அதை நீங்களும் கேட்கணும்.
நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய விமர்சனங்களை என்னை தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் கலந்து கொண்ட ஐயா அவர்களுக்கும் நன்றியினை கூறுகின்றேன். நன்றி ஐயா.
நன்றிங்க. ஒரு 2 வார இடைவெளிக்கு பிறகு வானொலி வாயிலாக நியூசிலாந்து வாழ் தமிழர்களை தொடர்பு கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தமைக்காக நன்றி, வணக்கம்.
மீண்டும் சந்திப்போம் அண்ணர்களே.